அனைத்து சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்ப்பொருள் இயேசுவே.
வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
துதிகளின் மத்தியிலே வாசம் முனைகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமைக்காக நாங்கள் தாழ்மையோடு முழுரையத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். புதிய ஒரு வாரத்தை எங்கள் வாழ்க்கையை கூட்டிக் கொடுத்திருக்கிறீர், அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த வாரம் முழுவதும் உம்முடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருக்கட்டும். கடந்த வாரத்தை நாங்கள் திரும்பி பார்க்கும்பொழுது எங்களுக்கு நீர் பாராட்டின நன்மைகளுக்காக, இரக்கங்களுக்காக, கிருபைகளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த நாட்களிலேயும் விபத்திலே தங்களுக்கு அருமையானவர்களை இழக்க கொடுத்து துக்கத்தோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர்தாமே, அவர்கள் தேவையான ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுத்து உம்முடைய கிருபையின் அரவணைப்புக்குள்ளாக நீர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறோம். அதுபோல கண் பார்வையை வாழ்க்கையிலே பாதியிலே இழந்து தவிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாய் பார்வை குறைகிறது என்று வேதனையோடு எங்களுக்கு எழுதிய சகோதர சகோதரிகளை நாங்கள் நினைக்கிறோம். அப்பா கர்த்தர்தாமே, உடைய பிள்ளைகளுக்கு இறங்கி அந்த பலவீனத்தை பரிபூர்ணமாய் நீர் மாற்றி நல்ல பார்வையை நீர் கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறோம். அதற்காக எடுக்கப்படுகிற எல்லா முயற்சிகளையும் வைத்தியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தாரும். நெஞ்சு வலியிலே பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, அவருடைய சரீரத்திலே இரத்த ஓட்டத்தை நீர் சீர்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இரத்த ஓட்டத்திற்கு தடையாயிருக்கிற எல்லா காரியங்களையும் உடைய நாமத்தினாலே, உடைய வல்லமையினாலே நீர் அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் இந்த நாட்களிலே வீடு கட்டி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் இம்மட்டும் பாராட்டின கிருபைகளுக்காக, அவர்களுக்கு நீர் கொடுத்த உதவிகளுக்காக, ஒத்தாசைகளுக்காக, வாய்ப்புகளுக்காக, வழிநடத்தலுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எதிர்பாராமல் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற தடைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறீர் ஐயா. உடைய பிள்ளைகளுடைய வேதனையை நீர் புரிந்து கொள்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஏற்பட்டிருக்கிற தடைகள் எல்லாவற்றையும் நீர் அப்புறப்படுத்தி தொடர்ந்து சரியானபடி வீட்டை கட்டி முடித்து உம்முடைய நாம மகிமைக்கென்று அதை பிரதிஷ்டை செய்ய நீரே கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இன்னமும் எதிர்காலத்தை குறித்த பயத்தோடு இருக்கிற வாலிப தங்கைமாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீரே அவருடைய இருதயத்தில் உள்ள பயத்தை கலக்கத்தை எல்லாவற்றையும் எடுத்து போடும். அவர்களை வாழும் நாள் முழுவதும் அவர்களை நேசிக்கிற, உண்மை உள்ள, உமக்கு பயப்படும் பயமுள்ள நல்ல வாழ்க்கை துணைகளை நீர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எனவும் தனிமையில் இருக்கிற எங்களுடைய நேயர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தர்தாமே, அவர்களுக்கு பக்க துணையாய் பாதுகாவலராய் இருந்தரலும், தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தரலும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, அவர்கள் உம்முடைய பிரசன்னத்தை உணர உதவி செய்யும். இந்த காரியத்திற்கு நான் யாரிடத்திலே போவேன் என்று கலங்கும் பொழுதெல்லாம் சரியான உதவிக்காரங்களை கொடுத்து கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எனவும் புற்றுநோயினாலே பாதிக்கப்பட்டு வேதனையோடு துக்கத்தோடு இருக்கிறவர்களுக்கு நேரே இறங்கி அவருடைய புற்றுநோயை சரீரத்தில் விட்டு அப்புறப்படுத்தி பரிபூர்ணமான சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கொடுக்கப்படுகிற சிகிச்சைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. குறிப்பாக மனதிலே உமக்குள்ளே ஒரு தைரியத்தை நீரே அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறோம். எனவும் குடும்பத்திலே தனி நபர்களாய் ரட்சிக்கப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகள், குடும்பத்தில் உள்ள மற்ற நபர்களின் ரட்சிப்பை குறித்து பாரப்பட்டு வேதனையோடு உடைய பாதத்திலே ஜெபிக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர் ஐயா. குடும்பத்தில் உள்ள எல்லாரும் ரட்சிக்கப்பட நீர் இறங்கி உதவி செய்தலும். உடைய பிள்ளைகள் சாட்சிகளாய் வாழ நேரே அருள் புரியும். ஏற்ற நேரத்திலே அவர்களுமை அறிந்து கொண்டு ஆண்டவரே குடும்பமாய் உடைய பரிசுத்த சன்னிதிலே வந்து காணப்பட நேரே அவர்களுக்கு கிருபை செய்தரலும். எனவும் ஊழிய பாதையிலே இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தலும். எத்தனையோ தனித்தனியாக திருச்சபைகளை ஏற்படுத்தி பாரத்தோடும் அக்கறையோடும் ஆத்மாக்களை உடைய பாதத்திலே கொண்டு வரும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் ஊழியத்திலே இருக்கும் தடைகள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டலும். ஊழியர்களுக்கு தடை செய்கிற நபர்களுடைய இருதயத்தை கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் கர்த்தர் அந்தந்த நேரத்திலே கொடுத்து ஊழியத்திலே வளர்ச்சிக்கான கிருபை செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் நீர் பேர் பெயராய் ஆசீர்வதித்து அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நல்ல சுகம்பலன் தந்து, தேவையான ஞானத்தை தந்து, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து, விசேஷித்த கிருபைகளை இந்த ஆண்டிலே உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதித்தலும், குடும்பங்களிலே அன்பும் ஐக்கியமும் நிலைத்திருக்கட்டும். ஒவ்வொருவரும் படும் பிரயாசங்களிலே பலன் கிடைக்க உதவி செய்யும். இயேசு இரட்சகரின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். பிரியமான வேத ஆராய்ச்சியினர்களே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்வதற்காக நீங்கள் காத்திருப்பதற்காக நன்றி கூறுகிறோம். உங்கள் மூலமாய் அநேகர் வானொலி நிகழ்ச்சிகளை கேட்க துவங்கி இருக்கிறார்கள் என்று எழுதியிருந்தீர்கள். உங்களுக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றி கூறுகிறோம். கர்த்தர்தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அவருடைய வார்த்தைகளை இன்றைக்கும் ஆசீர்வாதமானதாக்கி தருவாராக. கடந்த நிகழ்ச்சியிலே யோவான் 9 அதிகாரத்தை சிந்திக்க துவங்கினோம். அவர் அப்புறம் போகையிலே பிறவி குருடனாய் ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது சீடர்கள், இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம், இவன் செய்த பாவமோ, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, அது அப்படியல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் என்று கூறினார். அதோடு கூட தாம் பிதாவினுடைய கிரியையை செய்ய வேண்டும் என்பதை உணர்த்தினார். ஏனென்றால் தான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்பதை தெளிவுபடுத்தினார். தொடர்ந்து என்ன செய்கிறார் பாருங்கள். யோவான் 9:6-7 வசனங்கள், இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேருண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்ற அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான். இயேசு கிறிஸ்து இந்த பார்வையற்ற மனிதனை தொட வேண்டியதிருந்தது. அந்த மனிதனும் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய வேண்டியதிருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலேயும் நம்முடைய ஆத்தும பார்வையை இயேசு தொட வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய மறித்து போன ஆவிக்குரிய வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்பட முடியும். அது யாருடைய பாவம் என்ற கேள்விக்கே இடமில்லை. ரோமர் 3:23 நாம் வாசிப்பது போல, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, இயேசு உங்களுடைய கண்களை தொடவில்லை என்றால் உங்களால் காண முடியாது. இன்றைக்கும் திருச்சபைகளில் இருக்கிற அநேகரும் பார்வையற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கே தெரியாது. நமக்கு வரும் கடிதங்களை வாசித்து பார்க்கும்பொழுது அநேகர் என்ன எழுதுகிறார்கள், நாங்கள் கடந்த பல மாதங்களாய் அல்லது பல வருடங்களாய் உங்களுடைய நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறோம், திடீரென்று ஒரு நாள் கர்த்தர் எங்களுடைய கண்களை திறந்தார் என்று எழுதுகிறார்கள். நான் ஏற்கனவே கூறினேன் இல்லையா, ஒரு சுரங்கத்திலே ஒரு சகோதரன் பார்வை இழந்தான் என்று. அதே போலத்தான், வெளிச்சத்தின் அருகிலே நின்றாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு அருகிலே இருந்தாலும் ஏன் நீங்கள் விளக்கை போடக்கூடாது என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் பொந்திய புலாத்தவும் செய்தான். யோவான் 18:38 பார்க்கிறோம் இல்லையா, சத்தியம் எது என்று கேட்கிறான். ஆனால் அவனுக்கு அருகிலே நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு நிற்கிறார். ஆனால் அதை அவனால் பார்க்க முடியவில்லை. அருமையானவர்களே, இயேசு நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் நன்றாக பார்க்கும்படியாக நம்முடைய கண்களை தொட வேண்டும். கவனித்தீர்களா, இங்கே இயேசு கிறிஸ்து இந்த மனிதனை தொட்டார். இருந்தாலும் அந்த மனிதனால் அவரை பார்க்க முடியவில்லை. பின்னர் இயேசு அவனை பார்த்து சீலோவாம் குளத்திலே போய் கழுவு என்று சொன்னார். அந்த மனிதன் கீழ்ப்படிந்தான். ஏன் இயேசு கிறிஸ்து இந்த விதமாய் அந்த மனிதனை குணமாக்கினார் என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். இதற்கு பல காரணங்களை சொல்லலாம். முதலாவதாக, யோவான் சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்தை சொல்கிறது. அதே வேளையிலே இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதனாகவும் அது கூறுகிறது. சற்று முன்னர்தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தெய்வீகத்தை குறித்து பேசினார். இப்பொழுது அவர் அந்த மனிதனை தொடுகிறார். மனிதனோடு அவருக்குள்ள உறவை இது காட்டுகிறது. இரண்டாவதாக, அந்த பார்வையற்ற மனிதன் பார்வை பெற வேண்டுமென்றால் அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய வேண்டும். மூன்றாவதாக, இயேசு கிறிஸ்தவனை சீலோவாம் குளத்திற்கு அனுப்பினார். சீலோவாம் என்றால் அனுப்பப்பட்டவன் என்று பொருள். இந்த குளமும் இயேசு கிறிஸ்து பிதாவினாலே அனுப்பப்பட்டவர் என்று சாட்சி கூறுகிறது. இந்த மனிதன் புரிந்து கொள்ளும்படியாக இந்த அனுப்பப்பட்டவன் குளத்திற்கு அனுப்புகிறார். ஏனென்றால் இயேசு தாம் பிதாவினாலே அனுப்பப்பட்டவர் என்பதை அவன் புரிந்து கொள்ள வேண்டும். இதே விதமாக அவனை அவர் அனுப்புகிறார் என்றும் அவன் உணர்ந்து கொள்ள வேண்டும். நான்காவதாக, அந்த மனிதன் பார்வையடைவதற்கு தண்ணீர் தேவையானதாய் இருந்தது. ஏற்கனவே நான் அடிக்கடி கூறியிருக்கிறேன், தண்ணீரானது கர்த்தருடைய வார்த்தையை குறித்து பேசுகிறது. அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல் எந்த ஒரு இடத்திலேயும் மனம் திரும்புதல் ஏற்பட முடியாது. இன்றைக்கும் திருச்சபையிலே அநேகர் அங்கத்தினர்களாய் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமான அநேக காரியங்களை செய்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அதற்கு காரணம், வேத வசனங்களை கர்த்தருடைய வார்த்தைகளை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியபடி கற்றுக்கொள்ளவில்லை. அதுதான் காரணம். சங்கீதம் 119:130 பாருங்கள், உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். ஐந்தாவதாக, யூதர்களுக்கு இந்த சாட்சி தேவையானதாக இருந்தது. ஏனென்றால் 29 வசனத்தில் அவர் சொல்லும்பொழுது, மோசேயுடனே தேவன் பேசினார் என்று அறிவோம், இவன் எங்கேயிருந்து வந்தவன் என்று அறியோம் என்றார்கள். இந்த அற்புதத்தின் மூலமாக இயேசு பிதாவினிடத்திலிருந்து வந்தவர் என்பதை இவர்கள் அறிய வேண்டும் என்பதும் அவசியமானதாக இருந்தது. அருமையானவர்களே, இயேசு எப்படி அவனை குணமாக்கினார் என்பது முக்கியமானதல்ல, குணமாக்கப்பட்ட மனிதனே முக்கியம். இயேசு கிறிஸ்துவே அவனுடைய கண்களை திறந்தார். அந்த பார்வையற்ற மனிதனுடைய பொறுப்பு அவரை நம்ப வேண்டியதும் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டியதுமாய்த்தான் இருந்தது. இயேசு கிறிஸ்து வியாதி உள்ளவர்களை குணமாக்கும் பொழுது பல்வேறு முறைகளை கையாண்டார். ஒருவேளை அவனுடைய கண்களை தொட்டு அவர் குணமாக்கியிருப்பார் என்று சொன்னால், இந்த மனிதன் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவினாலே தொடப்பட்டால்தான் குணமாக்கப்பட முடியும் என்று தனது அனுபவத்தின் அடிப்படையிலே கூறிக்கொண்டிருப்பான். சிலரை இயேசு கிறிஸ்து தொடாமலேயே குணமாக்கினார். அப்படிப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்து தொட வேண்டிய அவசியமில்லை என்று தங்களுடைய அனுபவத்தை குறித்தே கூறிக்கொண்டிருப்பார்கள். தேவையானது இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு வார்த்தை மட்டும் போதும் என்பார்கள். இன்னும் சிலர் விசுவாசித்தால் மட்டும் போதும் என்று கூறிக்கொண்டிருப்பார்கள். அப்படி அவர்கள் சொல்லும்பொழுது, இந்த பிறவி குருடனாயிருந்து குணம் பெற்றவன் அவர்கள் சொல்வதெல்லாம் தவறு என்று சொல்வான். நீங்கள் கட்டாயம் தொடப்பட வேண்டும், அனுப்பப்பட்டவன் குளத்திலே போய் கழுவ வேண்டும். இப்படி கூறும்பொழுது எல்லாமே வேடிக்கையாகிவிடும் இல்லையா? இன்றைக்கும் அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை வைத்துக் கொண்டு எல்லாரும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தையே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அருமையானோர்களே, முக்கியமானது எது தெரியுமா? நாம் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவண்டை செல்ல வேண்டும், அவரை விசுவாசிக்க வேண்டும், அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். யோவான் 6:37 வசனத்திலே வாசித்தோம் இல்லையா, என்னிடத்திலே வருகிறவனை நான் ஒருபொழுதும் புறம்பே தள்ளுவதில்லை. இயேசு கிறிஸ்து என்னும் நபர்தான் முக்கியமானவர். நாமும் ரட்சிக்கப்படும் முன்னதாக எப்படி இந்த பார்வையற்ற மனிதனைப் போல இருந்தோம் என்பதை சற்றே சிந்திப்போம். முதலாவதாக, இந்த பார்வையற்ற மனிதன் தேவாலயத்திற்கு வெளியே இருந்தான், அதாவது தேவனை விட்டு தூரமாக அடைக்கப்பட்டவனாய் இருந்தான். அப்போஸ்தலன் பவுல் எபேசியருக்கு எழுதிய நிருபம் 2:12 வசனத்திலே சொல்லும்பொழுது, அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறமானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். இரண்டாவதாக, அந்த மனிதன் பார்வையற்றவனாய் இருந்தான், அவனால் இரட்சகரை பார்க்க முடியவில்லை. ஊழியர் ஒருவர், நானே வாசல், என் வழியாக ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் என்பதை குறித்து ஒரு செய்தி கொடுத்தார். அதை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு மனிதன் வீட்டிற்கு போகும் வழியிலே யோசித்துக் கொண்டே சென்றான். என்ன, இந்த செய்தியாளர் மிக சிறப்பான ஒரு செய்தியாளர் என்று நினைத்தேன், ஆனால் அவர் சொன்னது எதுவுமே எனக்கு புரியவில்லையே என்று எண்ணிக்கொண்டே அவன் வீட்டிற்கு போனான். வீட்டிற்கு சென்றபொழுது சாவியை கதவிலே வைத்து திறந்து அந்த பெரிய கதவை தள்ளினான். இப்பொழுதுதான் எனக்கு தெரிகிறது என்று சொன்னான். குடும்பத்திலுள்ள எல்லாரும் சிரித்தார்கள். உங்களுக்கு பார்வை இருக்கிறது, இவ்வளவு நேரம் இருட்டிலே இருந்தபடினாலே தான் பார்க்க முடியவில்லை என்று கூறினார்கள். அதற்கு அவன், ஆமாம், இப்பொழுதுதான் இயேசு வாசல் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். விசுவாசமே சாவி, அதை நான் திறக்கிறேன். நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன். இப்பொழுது நான் அவரை பார்க்கக்கூடியவனாய் இருக்கிறேன் என்று கூறினாராம். ஆம், இயேசு கிறிஸ்து இல்லாமல் நாம் பார்வையற்றவர்களாகவே இருக்கிறோம். அருமையானவர்களே, நாம் ரட்சிக்கப்படும் முன்னதாக அவரை நம்முடைய ரட்சகராக பார்க்க முடிந்ததா? இல்லை. அவர் நமக்கு மிக அருமையானவராக தெரிந்தாரா? இல்லை. ஏன்? அப்பொழுது நாம் குருடராய் இருந்தோம். மூன்றாவது குறிப்பு, இந்த மனிதன் பிறப்பிலிருந்தே பார்வையற்றவனாய் இருந்தான். ஆம், நாமும் பிறப்பிலேயே பாவிகளாய் இருக்கிறோம். பாவிகளாகவே இந்த உலகத்திற்குள்ளே வந்தோம். நான்காவதாக, இந்த பார்வையற்ற மனிதனுக்கு மனிதர்களால் எந்த உதவியும் செய்ய முடியாத நிலைமையிலே இருந்தான். ஆம், பிறப்பிலேயே பார்வை இல்லாதவர்களுக்கு யாரும் உதவி செய்ய முடியாது. நாமும் பாவிகளாக இந்த உலகத்திலே பிறந்தபடியினாலே எந்த ஒரு மனிதனாலும் நமக்கு உதவி செய்ய முடியாத நிலைமையிலே இருந்தோம். ஐந்தாவதாக, அவன் பிச்சை எடுக்கிறவனாய் இருந்தான். இது அநேக மக்களை பாதிக்கிறதா இருக்கிறது. அவர்கள் பிச்சைக்காரர்களாய் இருந்தார்கள் என்பதை ஒத்துக்கொள்ள கஷ்டப்படுகிறார்கள். ரட்சிப்பிற்காக எதையுமே கொடுக்க விருப்பமுள்ளவர்களாய் இருப்பார்கள். ஆனால் ரட்சிப்பு விலை கொடுத்து வாங்க முடியாத ஒன்று என்பதை அறிந்து கொள்ளும் பொழுது அவர்களால் அதை நம்ப முடியவில்லை. நாம் ஒரு பிச்சைக்காரராக ரட்சிப்பிற்காக கடவுளண்டை வர வேண்டும். அவரே அதை நமக்கு கொடுப்பார். பிச்சைக்காரர்களாகிய நம்மால் ரட்சிப்பை விலை கொடுத்து வாங்க முடியாது. பாருங்கள், ஏசாயா 55:1 வசனம், ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். ஆறாவதாக, அந்த மனிதன் இயேசுவை பார்த்து எதையும் கேட்கவில்லை. பார்வையற்ற பத்திமேயு உரத்த குரலிலே இயேசுவை கூப்பிட்டான். ஆனால் இந்த பார்வையற்ற மனிதனோ அமைதியாக அங்கே உட்கார்ந்திருந்தான். அவனுக்கு இயேசுவை தெரியாது. இயேசு கிறிஸ்துவை குறித்த அறிவிலேயும் கிருபையிலேயும் வளர்வதற்கு காலங்கள் பல சென்றன. அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? நீங்கள் ரட்சிப்பிற்காக பார்த்துக்கொண்டு காத்துக்கொண்டிருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்துவை எப்படி கண்டுகொள்வது என்று தேடிக்கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் ஒரு சாதாரண மனிதராய் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் அப்படி தேடாமல் இருக்கிறீர்கள். ஆனால் அவர் உங்களை தேடி நிற்கிறார். இதுதான் மனிதனை குறித்தும் ரட்சிப்பை குறித்ததுமான சரித்திரம். ஏழாவதாக, வேறு எந்த ஒரு மனிதனும் அவனை பார்த்து பரிதாபப்படவில்லை. தேவாலயத்திற்கு போகிற வழியிலே எத்தனையோ நாள் அவனை பார்த்தவர்கள் கடந்து சென்றிருக்கிறார்கள். சீஷர்களும் அவனை வைத்து சில காரியங்களை வாக்குவாதம் பண்ண நினைக்கிறார்கள். அவனுக்கு எந்த விதத்திலேயும் கிருபையை காண்பிக்க விரும்பவில்லை. அவனுக்காக எதையுமே செய்ய அவர்கள் ஆயத்தமாக இல்லை. இதுதான் மனித சமுதாயத்தின் ஒரு காட்சி. ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து பரிதாபப்படுகிறார். இயேசு மட்டுமே நமக்கு உதவி செய்ய முடியும். அருமையானவர்களே, இயேசு செய்த இந்த அற்புதத்தினாலே அங்கே என்ன நடக்கிறது பாருங்கள். இவ்வளவு நாள் பார்வையற்றவனாய் இருந்த இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டுவிட்டது. இத்தனை நாள் தடவி தடவி வீட்டிற்கு போனது போல இன்றைக்கு அவன் செல்ல வேண்டியதில்லை. ஏனென்றால் அவன் காணக்கூடியவனாயிருக்கிறான். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சத்தம் போட்டுக்கொண்டே போயிருப்பான். இந்த அற்புதத்தை குறித்து யார் யார் என்ன சொல்கிறார்கள் பார்ப்போம். முதலாவதாக அயலகத்தார் பேசுகிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் வாசிக்கிறேன். யோவான் 9:8-9. அப்பொழுது அயலகத்தாரும் அவன் குருடனாய் இருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களும், இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவன் அல்லவா என்றார்கள். சிலர் அவன்தான் என்றார்கள். வேறு சிலர் அவனுடைய சாயலாய் இருக்கிறான் என்றார்கள். அவனோ, நான் தான் அவன் என்றான். பக்கத்து வீட்டுக்காரர்கள் எப்படி இருக்கிறார்கள் பார்த்தீர்களா? ஜன்னல் வழியாக அந்த மனிதன் எட்டி பார்த்து அந்த பார்வையற்ற மனிதனை பார் என்று சொல்லுவான். மனைவி கதவண்டை போய் நின்று பார்த்துவிட்டு, அது அந்த மனிதன் அல்ல, அந்த மனிதனை போல இவன் இருக்கிறான் என்கிறார்கள். எனவே இந்த பார்வை பெற்ற மனிதன் தனது சொந்த அயலகத்தாரிடத்திலே, நான் தான் அவன் என்று சொல்ல வேண்டிய நிலைமையிலே இருக்கிறான். அண்டை வீட்டுக்காரர்கள் ஏதோ ஒன்று அவனுக்கு நடந்திருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, பார்வையற்ற நிலைமையிலிருந்து பார்க்கும் நிலைமைக்கு ஒருவர் வரும்பொழுது, அதாவது உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் உண்மையான மாற்றம் பெறும்பொழுது, உங்கள் அண்டை அயலகத்தார் அந்த வித்தியாசத்தை அறிந்து கொள்ளக்கூடியவர்களாகவே இருக்கிறார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை அண்டை அயலகத்தார் காணாமல் இருப்பார்கள் என்றால் அங்கேதான் ஏதோ பிரச்சனை இருக்கிறது. நீங்கள் இன்னமும் உலகத்தோடு ஒத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். யோவான் 9:11-12 பாருங்கள். அவன் பிரதியுத்தரமாக, இயேசு எனப்பட்ட ஒருவர் சேருண்டாக்கி என் கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். அப்படியே நான் போய் கழுவி பார்வையடைந்தேன் என்றான். அப்பொழுது அவர்கள், அவர் எங்கே என்றார்கள். அவன், எனக்கு தெரியாது என்றான். இவனுடைய சாட்சி மிக அற்புதமான ஒரு சாட்சி. எது தனக்கு தெரியுமோ அதை மட்டும் உண்மையாக தெளிவாக சாட்சியாக அவன் சொல்கிறான். ஒவ்வொரு முறை இவ்வாறு தனது சாட்சியை அவன் சொல்லும்பொழுதும் கொஞ்சம் கொஞ்சமாய் அதை குறித்து அறிந்து விபரமாக அதை சொல்லிக்கொண்டே போவதை நீங்கள் கவனிக்கலாம். இயேசு துப்பி சேருண்டாக்கி என்னுடைய கண்களிலே பூசினார் என்று சொல்லவில்லை. தான் பார்வையற்றவனாய் இருக்கும்பொழுது யார் இதை செய்தார்கள் என்றும் அவனுக்கு தெரியாது. யாரோ ஒருவர் சேரை கண்களிலே பூசியது அவனுக்கு தெரியும். இவன் தன்னுடைய சாட்சியை பெருமிதப்படுத்தி சொல்லவில்லை. மற்றவர்களை கவர வேண்டும் என்பதற்காக தனது சாட்சிக்கு கண் வைத்து காது வைத்து மூக்கு வைத்து அவன் சொல்லவில்லை. அருமையானவர்களே, ரட்சிப்பு என்பது மிக சாதாரணமாய் சொல்லக்கூடிய ஒன்று. இயேசு கிறிஸ்துவண்டை வந்து அவருடைய வல்லமையை அனுபவிப்பதுதான் ரட்சிப்பு. இவன் இயேசு கிறிஸ்துவை பார்த்ததில்லை. இருந்தாலும் அவர் இவனுடைய கண்களை திறந்தார். முக்கியமான காரியம் என்னவென்றால், நாமும் இயேசுவை நம்முடைய கண்களினாலே பார்ப்பதல்ல, அவரை விசுவாசிப்பதே முக்கியமானது. சரி, இரண்டாவதாக பரிசேயர்கள் என்ன சொல்கிறார்கள் பாருங்கள். யோவான் 9:13-15. குருடனாயிருந்த அவனை பரிசேயரிடத்திற்கு கொண்டு போனார்கள். இயேசு சேருண்டாக்கி அவன் கண்களை திறந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது. ஆகையால் பரிசேயரும் அவனை நோக்கி, நீ எப்படி பார்வையடைந்தாய் என்று மறுபடியும் கேட்டார்கள். அதற்கு அவன், அவர் என் கண்களின் மேல் சேற்றை பூசினார், நான் கழுவினேன், காண்கிறேன் என்றான். கவனித்தீர்களா? இப்பொழுதும் அவனுடைய சாட்சி மிகச் சுருக்கமாக இருக்கிறது. பார்வையற்றவனாயிருந்த இந்த மனிதன் பார்வை பெற்றிருக்கிறான் என்பதை குறித்து பரிசேயர்களுக்கு எந்தவிதமான மகிழ்ச்சியும் இல்லை. அல்லேலுயா பல்லவி அவர்கள் பாடவில்லை. இந்த பரிசேயருடைய குணத்தை பாருங்கள். பார்வையற்ற ஒரு மனிதன் இப்பொழுது பார்வை பெற்றிருக்கிறான். அதை குறித்து மனிதர்களாக எவ்வளவு மகிழ்ச்சி அடைய வேண்டுமோ அந்த மகிழ்ச்சி அடையாமல் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? யோவான் 9:16, அப்பொழுது பரிசேயரில் சிலர், அந்த மனுஷன் ஓய்வு நாளை கைக்கொள்ளாததினால் அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல என்றார்கள். வேறு சிலர், பாவியாயிருக்கிற மனுஷன் இப்படிப்பட்ட அற்புதங்களை எப்படி செய்வான் என்றார்கள். இவ்விதமாய் அவர்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று. இந்த மனிதர்கள் கிரேக்க தத்துவ ஞானிகளுக்கு இணையாக பேசுகிறார்கள். வாக்குவாதம் பண்ணுவதிலே சிறந்தவர்களாயிருக்கிறார்கள். முக்கியமான சில கருத்துக்கள், துணையான சில கருத்துக்கள், இவற்றை அடிப்படையாக கொண்டு முடிவு எடுக்கப்படும். இரண்டுமே உண்மையாக இருக்கும் என்றால் அந்த முடிவுரையும் உண்மையாக இருக்கும். ஆனால் ஏதாவது ஒன்று தவறானதா இருக்கும் என்றாலும் முடிவுரையும் தவறானதாகவே இருக்கும். இவர்கள் எப்படி வாக்குவாதம் செய்கிறார்கள்? அதிலே முக்கியமான குறிப்பு என்ன? எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் ஓய்வு நாளை கை கொள்வார்கள், ஆனால் இயேசு கிறிஸ்து அதை கை கொள்ளவில்லை என்கிறார்கள். இதன் விளைவாக இயேசு கிறிஸ்து தேவனிடத்திலிருந்து வந்தவர் இல்லை என்று சொல்லுகிறார்கள். சரி, முக்கியம் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்த காரியம் சரியான முடிவிற்கு வராமல் அவர்களை தடுத்தது. அவர்கள் எண்ணியிருந்த இரண்டு காரியங்களும் சரியாயிருக்கும் என்றால் முடிவு சரியாயிருக்கும். இரண்டாவதாக அவர்கள் சொல்வது என்ன? பார்வையற்ற மனிதனுடைய கண்களை திறக்க வேண்டும் என்றால் அப்படிப்பட்டவர் தேவனிடத்திலிருந்து வந்திருக்க வேண்டும். அங்கே நடைபெற்றது என்ன? ஏசு கிறிஸ்து பார்வையற்ற மனிதனுடைய கண்களை திறந்தார். எனவே அவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர். அருமையானவர்களே, இன்றைக்கும் திருச்சபையிலேயும் இப்படிப்பட்ட வாக்குவாதங்களை நீங்கள் பார்க்கலாம். முக்கியமற்ற காரியங்களுக்காக வாக்குவாதம் செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அதே வேளையிலே உலகத்திலே மக்கள் நற்செய்தியை கேளாமல், இன்னமும் ரட்சிப்பை அனுபவியாமல் கோடி கோடியாய் நரகத்துக்கு போய்க் கொண்டிருக்கிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நீங்களும் உங்கள் திருச்சபையிலே தேவையற்ற காரியங்களிலே தலையிட்டு உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய பலனையும் வீணாய் செலவு செய்து கொண்டிருக்கிறீர்களா? சற்றே யோசித்து பாருங்கள். அருமையானவர்களே, உலகம் ரட்சிப்பிற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது. வசனங்கள் 17-18, மறுபடியும் அவர்கள் குருடனை நோக்கி, உன் கண்களை திறந்தானே, அவனை குறித்து நீ என்ன சொல்கிறாய் என்றார்கள். அதற்கு அவன், அவர் தீர்க்கதரிசி என்றான். அவன் குருடனாயிருந்து பார்வையடைந்ததை யூதர்கள் நம்பாமல் பார்வையடைந்தவனுடைய தாய் தகப்பன்மாரை அழைப்பித்து, அவர்களுடைய வாக்குவாதத்திலே பாவியான ஒரு மனிதன் இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்ய முடியுமா என்ற கேள்வியை எழுப்புகிறார்கள். இவர்கள் இப்படி கேட்ட இந்த கேள்வி இந்த பார்வையற்ற மனிதனுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய அறிவிலே வளருவதற்கு உதவி செய்துவிட்டது என்று சொல்லலாம். இப்பொழுது அவன் என்ன நினைக்கிறான்? ஒரு பாவியான மனிதன் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய முடியாதென்றால் என்னுடைய கண்களுக்கு பார்வை கொடுத்தாரே, அவர் நிச்சயமாக ஒரு தீர்க்கதரிசிதான், அவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர்தான் என்ற முடிவிற்கு வருகிறான். ஆனால் நாம் இங்கே வாசிப்பதென்ன? யூதர்கள் அவரை நம்பவில்லை. அருமையானவர்களே, ஒரு மனிதன் விசுவாசிக்க விருப்பமில்லாதவனாய் இருக்கும் பொழுது அற்பமான காரியங்களையும் காரணம் காட்டி சத்தியத்தை விட்டு விலகி போகிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த பார்வை பெற்ற மனிதனுடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ள மனமற்றவர்களாக அவனுடைய பெற்றோரை அழைக்கிறார்கள். பாருங்கள், பெற்றோர் என்ன சொல்கிறார்கள்? யோவான் 9:19-22, அவர்களை நோக்கி, உங்கள் குமாரன் குருடனாய் பிறந்தான் என்று சொல்கிறீர்களே, அவன் இவன்தானா? இவனானால் இப்பொழுது இவன் எப்படி பார்வையடைந்தான் என்று கேட்டார்கள். தாய் தகப்பன்மார் புரதித்தருமாக, இவன் எங்கள் குமாரன் தான் என்றும் குருடனாய் பிறந்தான் என்றும் எங்களுக்கு தெரியும். இப்பொழுது இவன் பார்வையடைந்த வகை எங்களுக்கு தெரியாது. இவன் கண்களை திறந்தவன் இன்னான் என்பதும் எங்களுக்கு தெரியாது. இவன் வயதுள்ளவனாயிருக்கிறான், இவனை கேளுங்கள், இவனே சொல்லுவான் என்றார்கள். அவனுடைய தாய் தகப்பன்மார் யூதர்களுக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள். ஏனெனில் இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜெப ஆலயத்திற்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன்னமே கட்டுப்பாடு செய்திருந்தார்கள். அருமையானவர்களே, நாம் சிந்தித்து பார்க்க முடியாத ஒரு சம்பவம் இங்கே நடைபெறுகிறது. யாரையாவது தண்டித்து விட வேண்டும் என்று அலைகிறார்கள் இந்த பரிசேயர்கள். ஆனால் பெற்றோர் ஞானமாக தப்பித்துக் கொள்கிறார்கள். இந்த பரிசேயருடைய வாக்குவாதம் இவன் பார்வையற்றவனாயிருந்தான் இப்பொழுது பார்க்கிறான் என்பது உண்மையா பொய்யா என்பதல்ல. அங்கே அந்த மனிதனை சுற்றியிருந்த எந்த ஒரு மனிதனுக்கும் அவர் பார்வையடைந்தது உண்மையா பொய்யா என்ற சந்தேகம் வரவில்லை. பாருங்கள் வசனம் 23, அதிநிமித்தம் இவன் வயதுள்ளவனாயிருக்கிறான், இவனையே கேளுங்கள் என்று அவன் தாய் தகப்பன்மார் சொன்னார்கள். இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் நடந்திருக்கிறது என்பதை அவனுடைய பெற்றோர் திட்டமாய் அறிந்திருக்கிறார்கள். ஆனால் அது எவ்வாறு நடைபெற்றது என்பதை விவரிக்க அவர்கள் ஆயத்தமாயில்லை. ஜப ஆலயத்தை விட்டு புறம்பாக்கப்பட அவர்கள் விரும்பவில்லை. இந்த சமய தலைவர்கள் இந்த அற்புதத்தை மறுக்க முடியாதவர்களாக இருந்தபடினாலே இப்பொழுது அவர் அதற்கான மகிமையை பெற்றுக் கொள்ளாதபடி தடுக்க முற்படுகிறார்கள். 24 வசனத்திலே பார்க்கிறது போல மீண்டுமாக அவனை கூப்பிட்டு, நீ தேவனை மகிமைப்படுத்து, இந்த மனுஷன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அதற்கு அவன் என்ன பதில் சொன்னான் தெரியுமா? வசனம் 25, அவன் பிரதியுத்தரமாக, அவர் பாவி என்று எனக்கு தெரியாது, நான் குருடனாய் இருந்தேன், இப்பொழுது காண்கிறேன், இது ஒன்றுதான் எனக்கு தெரியும் என்றான். பார்த்தீர்களா, தன்னுடைய சாட்சியிலே அவன் உறுதியாயிருக்கிறான். வாழ்க்கையிலே மாற்றம் பெற்ற எந்த ஒரு மனிதனும் சொல்லும் சாட்சி இதுதான். ஒரு காலத்திலே நான் பார்வையற்றவனாய் இருந்தேன், இப்பொழுது நான் பார்க்கிறேன். ஆவிக்குரிய இருளிலே இருந்தேன், இப்பொழுது நான் வெளிச்சத்திலே இருக்கிறேன். ஒரு காலத்திலே இயேசுவை எனக்கு தெரியாது, இப்பொழுது இயேசுவை இரட்சகர் என்று அறிவேன் என்று சொல்வார்கள். சிலர் தங்களுடைய சாட்சியை மிகைப்படுத்தி கூற விரும்புவார்கள். கடந்த காலத்திலே தாங்கள் எப்படியெல்லாம் இருந்தோம் என்று தீமையான காரியங்களை விவரிக்க விரும்புவார்கள். ஒருவேளை தவறான காரியங்களிலே அவர்கள் முன்னின்றிருக்கலாம், அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுவார்கள். இப்படிப்பட்ட சாட்சியினாலே எந்த பயனும் இல்லை. சாட்சியிலே முக்கியமான குறிப்பு என்ன தெரியுமா? நான் பார்வையற்றவனாய் இருந்தேன், இப்பொழுது இயேசு கிறிஸ்துவினாலே நான் பார்க்கிறேன் என்று கூற வேண்டும். அதுதான் முக்கியம். 26 வசனத்திலே நான் பார்க்கிறது போல மறுபடியும் அவனை பார்த்து, உனக்கு என்ன செய்தான், உன் கண்களை எப்படி திறந்தான் என்று கேட்கிறார்கள். இந்த அற்புதம் உண்மையாக நடைபெற்றதனாலே இதை எளிதாக அவர்களால் மறுக்க முடியவில்லை, அதை எளிதாக எடுத்துக்கொள்ளவும் முடியவில்லை. 27-28 வசனங்களை பார்ப்போம் என்றால், முன்னமே உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் கேளாமற் போனீர்கள், மறுபடியும் கேட்க வேண்டியது என்ன? அவருக்கு சீஷராக உங்களுக்கு மனதுண்டோ என்றான். அப்பொழுது அவர்கள் அவனை பார்த்து, நீ அவனுடைய சீஷன், நாங்கள் மோசேயனுடைய சீஷர் என்று கூறுகிறார்கள். திரும்ப திரும்ப அவனிடத்தில் கேட்டவுடனே ஏன் இப்படி கேட்கிறார்கள் என்பதை அவனும் உணர்ந்து கொள்கிறான். எனவே அவர்களை கிண்டல் செய்வது போல இந்த வார்த்தையை அவன் கேட்கிறான். இந்த பரிசேயர்கள் உலகத்தின் ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியாத பார்வையற்றவர்களாய் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் கேட்கக்கூடாத செவிடர்களாயும் இருக்கிறார்கள். சரி நேர்களே, தொடர்ந்து என்ன நடந்தது என்பதை நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம். இன்று நாம் வாசித்த பகுதியிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றியிருப்பார் என்றால் இதை மற்றவர்கள் காணக்கூடியதாயிருக்கும். நம்முடைய வார்த்தை, நம்முடைய வாழ்க்கை தானாக சாட்சி சொல்லிக்கொண்டே இருக்கும். அப்படி நம்முடைய வாழ்க்கை காணப்படும் என்றால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி நம்முடைய வாழ்க்கை காணப்படவில்லை என்றால் ஏன் அப்படி இல்லை என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆலயத்திற்கு போகிறோம், ஜபக்கூட்டங்களுக்கு போகிறோம், வேதம் வாசிக்கிறோம், பாடல் பாடுகிறோம், ஆனால் நம்முடைய வாழ்க்கை உலகத்தோடு ஒத்து போகாமல் இருப்பதை மற்றவர்கள் காண முடியவில்லை என்றால் ஏன் அப்படி என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக, நம்முடைய சாட்சியை நாம் மற்றவர்களுக்கு சொல்லும்பொழுது இயேசுவை அறியாத காலத்திலே நாம் செய்த தீமைகளை குறித்து அதிகமாக விவரிக்க வேண்டிய அவசியமில்லை. இயேசு எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிறார் என்பதே முக்கியமானது, அதை கூறுவதே அவசியமானது. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கர்த்தருடைய பிள்ளைகளை நடமாடும் நிருபங்கள் என்று அழைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வசிக்கும் வீட்டிலே, வசிக்கும் தெருவிலே, வசிக்கும் ஊரிலே, பணி செய்யும் இடத்திலே நாம் நடமாடும் நிருபங்களாக மற்றவர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய அன்பையும் அவருடைய பரிசுத்தத்தையும் அவருடைய தாழ்மையையும் கண்டுகொள்ளத்தக்கதாக வாழ நம்மை நாம் அர்ப்பணிப்போமா?
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி, வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94-42-25-26-27 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585-460-460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவா 1:5.